சர்வவல்லமையுள்ள கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமத்திர வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஆராதித்தோம், உம்மை துதித்தோம், ஆண்டவரை ஜெபித்தோம், உமது நாமத்தை நாங்கள் மயப்படுத்தினோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் வார்த்தை ஒளியாது கர்த்தாவே, உமது வார்த்தையானது கர்த்தாவே. ஆண்டவரே, கிருபையா ஒவ்வொரு பிள்ளைகளோடு வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை திருவண்டியிலே மறைத்துக் கொள்ளும், உமது கரம் கூட நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசு தாவியானவரே, எங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்து நீ நடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை பார்த்து நாங்கள் கணக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் ஒரு பகுதியை பார்க்கும்போது இன்னொரு பகுதியை நாங்கள் விட்டுவிடுகிறோம். அது குறைந்தது அல்ல. ஆகவே இந்த பகுதியை நான் எடுக்கணும் என்று நான் யோசிக்கவில்லை. ஆனால் தேவசம் ஒரு நாள் காலையில் நான் 3 மணிக்கு ஒழும்பி வெளியில் போய்விட்டு வந்து படுத்தபோது இப்படி 5:10 ஒழுப்பி திடீரென்று ஒரு கனவு கட்டது போல இப்படி 5:10 ஒழும்பி கடைக்கு செல்லும்போது ஆண்டவர் இந்த கலையங்கத்தை தண்டு தந்தார். ஆகவே அதனுடைய சில காரியத்தை கோர்த்து தேவ சமத்திலே தேவனுடைய வார்த்தைக்காக கடன் சொல்ல போகிறோம். ஆகவே ஏசையா சீக்கியம் புத்தகம் 54:10 வாசி. ஏசையா சீக்கியம் புத்தகம் 54:10
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உண்ணவிட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலவேறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார்.
என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இது என்ன ஆலயம், என்ன வாக்கு தத்தம், 2 Corinthians 12:9 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சில ரெண்டைத்தான் அந்த வசனத்தையே திருப்பி பார்க்கறீங்க இல்லையா? வாசிருப்பிகள் ஆனா ரெண்டைத்தான் திருப்பி பார்க்கிறீங்க.
அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்.
அப்போ சொன்ன பவுல் இந்த காரியத்தை குறித்து சொல்வதை குறித்து பார்க்கிறோம். ஆகவே இந்த இப்போது பேதுரு பார்த்தார் கிருபையின் காலம். நம் வாசித்த முதல் சங்கீதத்திலே கூட 110 சங்கீதம், துதியுங்கள், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் மாமசதேகம் உள்ள யாவரும் அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே கிருபை என்றால் என்ன, கிருபை என்ன என்று விளங்க வேண்டும். கிருபை என்றால் என்ன, எங்களால் இயலாது, எங்களால் முடியாது என்ற காரியத்திலே அவருடைய பலன் விளங்குவது, அதுதான் கிருபை. அப்போ சொன்ன பவுலை குறித்து பார்க்கிறோம். பிரபலத்தை குறித்து அவர் வேணுர் செய்கிறார். வேணுர் செய்த போது ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போது, என் பலன் பூரணமாய் உனக்கு விளங்கும். அவை கிருபை என்றால் என் பலவீனம் அல்லது என்ன முடியாத இயலாத காரியத்திலே தேவன் தருகிற பலன் தான் கிருபை. யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்திலே பலவீனனாய் இல்ல ஒரு காரியத்திலே பலம் உள்ளவர்களா இருப்பார்கள், ஏதோ ஒரு காரியத்திலே பலம் இல்லாதவர்களா இருப்பார்கள். இந்த பூமியிலே பிறந்த யாவருக்கும் இது உண்டு. ஆனால் அந்த பலவீனத்திலே பிசாசு என்ன செய்வான்? அதை இன்னும் தாக்கி 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 இன்னும் உங்களை பலவீனப்படுத்துவான். ஆனால் கிருபை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னு சொன்னால் அதிலே உங்களுக்கு பலம் தருவார். அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதாய், அது மேற்கொள்ளத்தக்கதாய், தொடர்ந்து அந்த காரியத்திலே நீங்க வெற்றி பெற சேர்க்கதாய் தேவன் தருகிறதான் கிருபை. ஆகவே அப்போ சொன்ன பவுலை குறித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டை நன்கு கமலியன் பாதத்திலிருந்து நன்கு கற்றவர், நன்கு வேதத்தை நன்கு கற்று அறிந்து இருந்தவர். ஆனால் அவர் புதிய ஏற்பாட்டிலே அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை அவர் எழுதும் போது அவர் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் அங்கு பார்த்தார், கிருபை உங்களோடு இருப்பதாக. எப்படியாயிருந்த பவுல், பழைய ஏற்பாட்டை நன்கு கற்ற பவுல், நிருபங்களை எழுதும் போது அவர் ஆரம்பத்திலும் முடிவிலையும் குறித்து பார்த்தார். அவர் சொல்லுகிறார், கிருபை உங்களோடு இருப்பதாக. என்றால் கிருபைதான் நிச்சயமாகவே ஒவ்வொருக்கும் தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு காரியம் நடக்கிறது. என்ன செய்கிறது? 9 அதிகாரத்திலே பார்த்தால், 4, 5, 6 வசனத்திலே பார்த்தால், 4 வசனத்திலே பார்த்தால் அங்கு ஒரு காரியம் சம்பவிக்கிறது. என்ன நடக்கிறது? இவர்கள் எல்லாரையும், தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறவர்களை, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை பிடித்து, சிறையிலே பிடித்து போட்டு, சித்திரவதை செய்து, தேவனை கொலை செய்ததற்கும் இவன் ஆயத்தமாக இருந்தவன், சம்மதித்தவன், அவருடைய துணியை காத்துக் கொண்டிருந்தவன். அப்படியான பவுல் என்ன செய்கிறான்? அதிகாரிகளிடம் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எல்லாரையும், மற்ற நாடுகளில் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் பிடித்து சிறையில் அடைக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு செல்கிறான். புறப்பட்டு செல்லும் போதுதான் ஒரு காரியம் சம்பவிக்கிறது. அப்போஸ்தலர் 9 4 வசனத்தை வாசிங்கள்.
அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார்.
என்னத்தில் உதைக்கிறது? அப்போஸ்தலன் பவுல் நீர் யார் என்று கேட்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்படி சொன்னால் அப்போஸ்தலன் பவுலுக்கு இந்த நான் வாசித்த அப்போது பகுதியிலே 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே அங்க ஒரு சம்பவத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்தை குறித்து ஆண்டவரிடத்திலே கோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என்ன இருந்தது வாசி பாருங்க. அதுல 12 வாசிங்க. 7 வசனம்.
அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என்ன கொடுக்கப்பட்டிருக்கு?
முள்.
ஒரு முள் கொடுக்கப்பட்டது. இந்த முள்ள குறித்து சில ஆராய்ச்சியாளர்கள் சில பல வழக்குகளை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முள்ளில் உதைக்கிறது, இது சாத்தானால் தன்னை குற்றுகிறதான காரியமா இருக்கிறது. 3 தரம் தேவசமத்தில் இருந்து அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த முள்ளை நேர்விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டுதல் செய்கிறான். எத்தனையோ அற்புதங்களை செய்வான், எத்தனையோ அதிசயங்களை செய்வான். உடனடியாகவே தேவசமத்தில் தேவ காரியத்தை சுவிசேஷத்தை அறிவித்து இடமிடமெல்லாம் திரிந்து பல இடங்களிலே தேவசபையை ஸ்தாபித்தவன். அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த முள் என்ன? 3 தரம் கேட்கிற ஆண்டவர் நாலு சொல்ல, என் கிருபை உனக்கு போதும். அவன் சொல்றான், என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கிட்டு. ஆனால் இதனால் நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷப்படுறேன். ஆகவே கிருபை இந்த நாட்களிலே நிச்சயமா எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டியதாக இருக்கிறது. கிருபை இல்லாமல் நாம் இந்த பூமியிலே ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத நாட்களாக இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்படுது, கிருபையின் காலம், பரிசுத்தாவியானவற்ற காலம், கிருபை எடுபடுற நாட்கள் வருகிறது. பரிசுத்தாவி இந்த பூமியில எடுபடுற நாட்கள் வருகிறது. உலகத்திலே நடக்கிற அநேக காரியங்களை குறித்து பார்க்கும்போது அதிசயமாயிருக்கிறது. இன்றைக்கு ஜப்பானில் பெரிய விஞ்ஞானம் வளர்ந்த நாடு, விஞ்ஞானத்திலே முதற்தரமா நிற்கிற நாடு, தொழில்நுட்பத்திலே முதற்தரமா நிற்கிற நாடு. என்ன நடந்தது? பூமியச்சு வந்தது, சுனாமி வந்தது. அப்படி அதை பார்க்கும்போது, காட்டும்போது வானங்கள் எல்லாம் அப்படியே சுருட்டி அப்படியே கூட்டி கொண்டு போ, 30 மீட்டருக்கு ஒழுமிச்சாம சமுத்திரம். நான் படிக்கிற காலத்திலிருந்து பூமி ஆட்சி கேள்விப்படுறா 5-10 வருஷத்துக்கு கட்டுப்படும். இப்ப ஒவ்வொரு வருஷத்திலையும் நடக்குது எத்தனை இடங்கள். இது கிருபையின் காலம் என்று நாங்கள் மறந்து போடக்கிறார்கள். ஆகவே அங்கு எடுக்க தேவையில்லை. நீதிமொழிகள் 3:34 சொல்லப்படுகிறது, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க, புதிய ஏற்பாட்டிலே பார்த்தால், யாக்கோபு எழுதின நிருபத்திலே பார்த்தால், 4:6 பார்த்தால், தாழ்மை அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதிகமான கிருபையை இந்த நாட்களில் தேவன் அளிக்கிறாரே. பெருமை உள்ளவருக்கு தேவன் ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்ப கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவனை துதிக்க வேண்டும். அதே நேரத்திலே தாழ்மை வர வேண்டும். தாழ்மை வந்தாதான் அவர் கிருபையை எங்களுக்கு நிச்சயமாகவே அருள்வார். இன்னுமாய் பேதுரு எழுதும் போது அதை சொல்லுகிறார். 1 பேதுரு 5:5 கடைசி பதிலே சொல்லுகிறார், பெருமை உள்ளவருக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபையை அளிக்கிறார். அப்ப எங்களுக்கு என்ன வேண்டும்? தாழ்மை வேண்டும். நாம் வேதத்திலே பார்த்தபோது தாழ்மை உள்ளவர் என்று சொன்னால் ஒருவரை தான் நான் சொல்ல முடியும், அது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தின 7 காரியங்களை குறித்து பார்த்து, அதுக்கு பிறகு இன்னொருவரை பார்த்து, கடைசியிலே தேவன் சொன்ன வார்த்தையை பார்த்து நான் கடந்து செல்லப் போகிறோம். ஏன்னு சொன்னால், முதலாவது தேவன் தாழ்த்தின காரியம், நான் தேவனுக்கு சமமாயிருப்பதை விட்டுவிட்டார். தேவ சமத்தில் அவர் செல்ல பிள்ளையாயிருந்தார் என்று வேதம் சொல்லுது. அது தேவனுக்குரிய பூமியை, வானத்தை, சந்திரனை, சூரியனை எல்லாத்தையும் உருவாக்கும் போது ஒன்றாயிருந்தவர்கள், சமமாயிருந்தவர்கள், பிதாவுக்கு சமமாயிருந்தவர். ஆனால் சமமா இருப்பதை என்ன செய்தார்? அவர் விட்டார். அவர் முதலாவது தன்னை தாழ்மைப்படுத்தினார். இரண்டாவது அவர் என்ன செய்தார்? தன்னை வெறுமையாக்கினார். என்றால் அவர் அதோடு வருவார் என்றால் நாங்கள் ஒருவர் இந்த பூமியிலே நிற்க முடியாது. சூரியன் விட அதிகமான பிரகாசம் உள்ளவர், பரிசுத்தர். அவர் என்ன செய்கிறார் சொன்ன, தம்மை தாமே வெறுமையாய் தன்னை என்ன செய்தார்? தாழ்த்தினார். அடுத்தது 3வது பார்த்தால், அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன் நானும் நீங்களும் ரட்சிக்கப்படும்படியார், உலக மக்கள் ரட்சிக்கப்படும்படியார் அவர் என்ன செய்தார்? அடிமையின் ரூபம் எடுத்தார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் பிறக்கும் போது ஒரு மாட்டு ஆட்டுத்தொல்பத்திலே பிறக்க வேண்டிய இடமே, சத்திரத்தில் கூட இடமில்லை, அடிமையின் ரூபம் எடுத்தார். அடுத்தது 4வது காரியம், அவர் மனுஷ சாயலானார். என்ன செய்தார்? மனுஷ சாயலானார். அவர் உருவாக்கும் போது தம்முடைய சாயலாய் மனுஷனை உருவாக்குவோம் என்று உருவாக்கின தேவன் எனக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் அவர் என்ன செய்தார்? மனுஷ சாயலாய் மாற்றப்பட்டார். அடுத்தது மனுஷ ரூபமாய் தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர்கள் எடுத்து பார்த்தது என்ன? மனுஷ ரூபமாய் என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார். சிலுவை மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவரா, தாழ்மையுள்ளவர்களா, பிதாவுக்கு தன்னை அவர் தாழ்த்தினார். தம்மை தாமே முழுமையாக அவர் தாழ்த்தினார். எல்லாத்துக்கும் வசனங்கள் இருக்கு. தம்மை தாமே முழுமையாக தாழ்த்தினார். 7 காரியங்களே தேவன் தன்னை தாழ்த்துகிறார். ஏன் சொன்னால், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகவே அவர் ஏன் இவ்வளவு காரியங்களையும் தாழ்த்தினார் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் ரட்சிக்க, மீட்டுக் கொள்ள. என்று சொன்னால் ரோமர் எழுதின எடுத்த வாசியத்தை ரோமர் எழுதின ரூபம் 5 இருபது 21 பார்த்தால் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீதி நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு என்ன என்னது ஆட்கொண்டது. கிருபை அவர் தன்னை தாழ்த்தி காரியங்கள் நடந்தபடியினால் தான் இந்த கிருபையினால் தான் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிற்று. இன்னுமா இங்க எடுக்கிற ரோமர் 6:23 பார்த்தா பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ என்ன சொல்றது தேவனுடைய அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது சொல்றார் கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தன்னை தாத்தினபடியால் இந்த காரியங்கள் நம்மிடத்தில் வந்தது. இன்னுமாய் எபேசியர் எழுதின 3:7 பார்த்தா அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பையா மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏன் தன்னை தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மனுஷ ரூபமாய் காணப்பட்டு என்ற தாழ்த்தினபடியால் என்ன நடக்கிறது நமக்கு ரட்சிப்பு மீட்பு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. பார்த்தால் அக்கிரமங்கள் மறித்தவராயிருந்த நம்மை கிறிஸ்து கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். எதனால் ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே தேவ கிருபையினாலே அவர் தன்னை தாழ்த்த வந்ததனால் அவருக்கு கிருபை கிடைத்ததனால் எங்களுக்கு அந்த கிருபை கிடைத்தது. அந்த கிருபையினாலே ரட்சிப்பு எங்களுக்கு உண்டாயிற்று. இன்னுமாய் 1 தீமோத்தேயு பார்த்தால் அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் எங்களுடைய கிரியையினாலோ நாங்கள் நன்மை செய்கிறதாலோ எல்லாவற்றையும் மனிதனுடைய நீதி தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை ஒன்றுக்கு உதவா அப்படியா இருந்த கிரியையினால் அவர் எங்களை ரட்சிக்காமல் தம்முடைய நீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் எங்களை அழைத்தார் எங்களை அழைத்திருக்கிறார். கிருபையினாலே அவர் எங்களை ரட்சித்து அவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வளவு காரியங்களை செய்த போதும் எங்களுக்கு தேவன் நிச்சயமாய் கிருபையை தருவார். ஆனால் நாம் தம்மை எங்களை தாங்கள் தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிப்பார். அப்படி என்று சொன்னால் வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து பார்த்தார் அந்த மனிதனுக்கு தேவன் 7 கிருபைகளை இன்னும் அதிகமான காரியங்களை காட்டியிருந்தாலும் 7 கிருபைகளை தேவன் காட்டியிருக்கிறார். ஆனால் அந்த 7 கிருபைகளை காட்டியும் அவன் கடைசி வரையும் மனம் திரும்பினதாய் இல்லை. அவை அந்த ஏன் இந்த காரியத்தை நான் எடுத்தேன் சொன்னால் நாமும் இப்படியாய் தேவன் எங்களுக்கு காட்டும் கிருபைகளை நாம் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையா கவனமாக இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டது நாம் கிருபைகளை இழந்து போகக்கூடாது. இழந்து போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆம் நாம அந்த கிருபை தேவனுடைய தர கிருபைகளை நாம் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அந்த மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். அந்த மனுஷன் யார் என்றார் ஜூதா காரியோத். என்ன சொன்னால் அவர் சொல்லுகிறார் யூதாஸுக்கு சொல்லுகிறார் யூதாஸ் 6:12 சீசர்களை தெரிவு செய்யப்பட்டவர் 6:12 சீசருடைய கால்களையும் கழுவி இருக்கிறார் யூதாஸின் காலையும் கழுவி இருக்கிறார். ஆனால் அவன் கடைசி விரையும் மனம் திரும்பதாக வேதத்தில் இல்லை. அவன் நான்கு கொண்டு செத்தான். அப்படி என்றால் தேவன் யூதாசுக்கு காட்டிய ஏழு கிருபைகள், ஏழு கிருபைகளை தேவன் அவருக்கு கொடுத்தும் அவன் ஒரு காரியத்திலே மனம் திரும்பவில்லை. பாருங்க, முதலாவது காரியம், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். மத்திய எழுதின சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லும் போது மற்ற பதினோரு பேர் இருக்கிறார்கள், நானா 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 நானான்னு யூதாசும் கேட்கிறான் நானான். அப்ப அந்த இடத்திலேயாவது யூதாஸ் என்ன செய்திருக்க வேண்டும், மனம் திரும்பிக்க வேண்டும். ஆனால் யூதாஸ் தேவன் கொடுத்த கிருபையை அவன் என்ன செய்விட்டான், அந்த இடத்துல அவன் மனம் திரும்பவில்லை. என்ன, உங்கள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்ன போது அவன் அந்த காரியத்திலே அவன் மனம் திரும்பவில்லை. இரண்டாவது அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு கூட தாளந்து கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். பாருங்க, இவ்வளவு கிருபைகளை தேவன் அளிக்கிறார். உங்கள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார். பிறகு சொல்றார், தாளந்திலே அப்பத்தெடுத்து தாளந்து திராட்சரசம் பருகிற காரியத்திலே அங்கே ஆண்டவர் சொல்ற, என்னோடு கூட தாளந்திலே கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று மத்தியிலும் லூக்காவிலும் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி சொல்லும் போது கூட அந்த யூதாஸ் காரியோத்து என்ன செய்யவில்லை, மனம் திரும்பவில்லை. மூன்றாவது அவர் சொல்கிறார், நம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்க எல்லோரும் சுத்தமுள்ளவர் அல்ல என்றார். இது கால்களை கழுவும் போது சொல்லுகிறார், கால்களை கழுனவன் முழுவதுமாய் சுத்தமாயிருக்கிறான் என்று சொல்லி போட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை காட்டி கொடுக்கிறவன் யூதாஸ் காரியத்தை என்று அறிந்திருந்தும் எல்லாரும் அல்ல என்று சொல்லும் போது இவன் அந்த இடத்திலே குத்தப்பட்டிருக்க வேண்டும், உணர்வடைந்திருக்க வேண்டும், அல்லது மனம் திரும்பி இருக்க வேண்டும். இவ ஒன்றுமே இல்லை, அப்படியே இருந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் புறவாக இருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று மத்தியிலே சொல்லுகிறார். அவன் புறவாக இருந்தால் நல்லது என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன பிறகும் யூதாசா விளகாரியத்தில் இருக்கிறான். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம், அடுத்தது யூதாஸ் கேட்கிறான், எல்லாரும் கேட்கிறார்கள், நானோ 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 என்று யூதாஸ் கேட்கிறான், ரபி நானோ என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் என்றான். அது தெரிஞ்சுட்டு அவர் சொல்லிட்டார், நீதான் என்று. எல்லாரும் சுத்தமானவன் இல்லை என்று சொல்லுக, நீதான் என்ற பிறகும் அவன் அந்த காரியத்திலே அவன் மனம் திரும்பவில்லை. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், துணிக்கியை தோய்த்து யூதாசு கொடுத்தார், நீ செய்கிறதை சீக்கிரமாக செய். அந்த வசனத்தில் வாஜி பார்த்தா அதை உட்கொண்ட பின்பு என்ன நடக்குது, பிசாசு அவனுக்குள் புகுந்தான். காரணம், பாவத்தோடு அவருடைய பந்தியிலே பங்கு கொள்ளக்கூடாது என்ற ஒரு எச்சரிப்பை என்னோட வேதத்திலே சொல்லப்படுகிறது. குழந்தையிலே தன்னை தான் நிதானித்து அறிய வேண்டியது அதிக முக்கியம், அவசியம். யூதாஸ் என்ன செய்தான், பாவத்தோடு அதை உட்கொண்டான். உட்கொண்ட உடனே பிசாசு அவனுக்கு புகுந்தான். அப்பாவத்தோடு தேவனுடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ளக்கூடாது என்பதை குறித்து நம்ம நாமே நாம் நிதானித்து அறிய வேண்டியது அவசியம். யூதா இதரையும் மனந்தம்பில்லை. ஏழாவது, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, எப்படி யூதாஸ் எப்படி சொல்லுகிறார், சிநேகிதனே, முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறார். அந்த நேரத்தில் அவர் பயக்கிறார். ஏழு காரியங்கள் தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் கசந்தான், மனம் கசந்தான், ஆனா மனம் திரும்ப இல்லை. பேதுரு விட பாவம் செய்தான், மறுதளித்தான், அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணினான், ஆனால் மனம் கசந்து அழுதான், மனம் திரும்பினான். ஆண்டவர் அவனை பல்லமையா பயன்படுத்தினார், நிஜபங்களையும் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு யூதாசுக்கு ஏழு கிருபைகளை தேவன் அளித்திருந்தாலும் அவன் மனம் திரும்பவில்லை. ஆனால் தேவன் எங்களுக்கு எத்தனை கிருபைகளை தேவன் அளித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நாங்கள் எத்தனை காரியத்திலே இன்னுமே அநேக காரியங்களிலே நாங்கள் எங்களை தாழ்த்தாமல், சிவசோமத்திலே எங்களை விட்டுக் கொடுக்காமல் இல்லை என்று நாங்கள் நடக்கிறோம். இன்றிருக்க நாளை இருப்பதற்கு எந்தவித நிச்சயம் இல்லை. என்ன நாளை காலம் ஒழும்புற தேவனுடைய கிருபை. வேதத்தில் சொல்வது, நான் நென்முலா இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நான் இன்றைக்கு இதில் நிற்கிறேன்னு சொன்னா தேவ கிருபையாகத்தான். அவர் சுகமாகட்டே, நான் பாசனையில வந்து பார்த்தவர் தெரியும் எப்படி இருந்தான். இது எல்லாம் கதைச்சான், சம்பந்தம் இல்லாத காரியங்கள் எல்லாம் கதைச்சான். சுய இனவை இழந்திருக்கிறேன், கோமாவில் இருந்திருக்கிறேன். ஆனால் தேவ கிருபையாலே இன்று இந்த சமூகத்திலே நான் நிற்கிறேன். ஆகவே நாம் தேவ கிருபையை இழந்து போகாதபடி அதிக ஜாக்கிரதையாக கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம், அவசியம். ஆகவே யூதாசை குறித்து பார்த்தோம். ஆனால் இதிலே லூக்காளின சுவிசேஷத்திலே 15 அதிகாரத்திலே போட்டால் மூன்று உவமைகளால் நிறைந்த அதிகாரம். 100 ஆடுகளை ஒன்று காணா போனார், அடுத்தது 10 வெள்ளிக்காசிலே ஒன்று காணா போனார், அடுத்தது 2 குமாரர்களே ஒரு குமாரன் குறித்து பார்க்கிறோம். அப்படியா பார்க்கும்போது இந்த இளையகுமாரன் என்ன செய்கிறான் சொன்னால், தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் தகப்பனிடத்தில் பெற்றுக்கொண்டு போய் எல்லாவற்றையும் துன்பமாக வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து விட்டான். தகப்பன ஆஸ்தியிலே எல்லாவற்றையும் அழித்து விட்டான். அப்படி என்று அழித்து விட்டால் அவர் திரும்பி வர்றேன்னு சொன்னா, ஒரு தகப்பனா இருந்தால் என்ன செய்வோம், வாரார் தம்பி ராஷா வாடி வதங்கி வாரார் வரட்டும், ஒரு பெரிய பள்ளங்கட்டை எடுத்து வச்சுட்டு இருப்போம் இல்லையா. இதுதான் உலக மனுஷன், உலக தகப்பன் செய்கிற காரியம் இதான் இருக்கு. ஆனால் பிதா தகப்பன் தன் இளையகுமாரனுக்கு பாராட்டின ஏழு கிருபைகளை தேவசமத்திலே பார்த்து நாம் கடந்து செல்ல போகிறோம். இளையகுமாரன் என்ன செய்கிறான், மனம் திரும்பி வருகிறான். பண்டின்ற சாப்பாடு கூட அவருக்கு சாப்பிட முடியல, கிடைக்கல. அப்ப என்ன செய்கிறான், தன் சாகப்பன் வீட்டில் எப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், எழுந்தான், புறப்பட்டான், தாப்பன் வீட்டை நோக்கி போறான். தன்னுடைய தாப்பன் வீட்டில் இருக்க வீலக்காரர்கள் எவ்வளவு திருப்தியா சாப்பிடுறார்கள், நானே இந்த பட்டினியா கலந்து சாக வேண்டும் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு தன் தாப்பனை நோக்கி வருகிறான். வரும்போது என்ன செய்கிறார், தாப்பன் தூரத்தில் வரும்போதே தன் மகனை பார்க்கிறார். எப்படி இருந்திருக்கும், சாப்பாடு இல்லாமல் உள்ள சொத்தெல்லாம் இழந்து எல்லாவற்றையும் துன்பமாக செலவழித்து வரும்போது போகும்போது நல்ல செழிப்பாய் நல்ல புஷ்டியா இருந்தவர் தகப்பன் வீட்டில். இப்ப வரும்போது எப்படி வருவார், நல்லா மெலிந்து பண்டிகைகளுக்கு கிடைந்து இல்ல சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாள் குளிச்சோ தெரிய அப்படியான வாசனையோட வருவார். நாற்றத்தோடு சாப்பாடு இல்லாமல் களைத்து மெலிந்து போய் அப்படியான நிலைமையிலே தாடியெல்லாம் வளர்த்து எப்படி நிலைமையில வந்தாலும் தெரியாது. அப்படி நிலைமையிலே வரும்போது அந்த பிதா இளையகுமாரனு காட்டிய ஏழு கிருபைகள், அதே கிருபைகளா தேவன் இன்றைக்கும் எங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறார், எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், மகனை தூரத்திலே கண்டு மனதுருகி, இந்த கம்பாஷன் மனதுருக்கம் இதுதான் வேண்டும். யூதாஸ்காசி வைத்து மனம் கசந்தான், ஆனால் மனம் திரும்பவில்லை. பேதுரு மனம் கசந்து அழுது மனம் திரும்பினான். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இந்த மனதுருக்கம், பிதாவிடத்திலே மனதுருக்கம் இருக்கிறது, ஆனால் இளைகுமாரனை தேடி போகவில்லை. அதை நீங்க யோசிக்கும். 100 ஆடு காணாம போய்க்கு ஒரு ஆட்டை என்ன செய்யறார் தகப்பன்? தேடி போகிறார். 10 வெள்ளிக்காசு துளஞ்சவுடனே உண்டை கூட்டி பெருக்கி அதை தேடுகிறார். திக ஜாக்கிரையா விளக்க கொளுத்தி தேடுகிறார். ஆனா இளைகுமாரன் போன போது தகப்பன் போவே இல்லை. ஆனா அவன் மனம் திரும்பி வரும்போது அவர் என்ன செய்கிறார்? தேவன் கிருபைகளை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார். அவனை கண்டு முதலாவது செய்கிறார், மனதுருகிறார், ஓடுகிறார். 15 அதிகாரம் இதோ வசனத்திற்கு ஓடுகிறார். 2 என்ன செய்கிறார்? மானை கட்டிக்கொண்டு முத்தம் செய்கிறார். என்ன வாசமா இருந்திருக்கும்! பண்டி கூட்டத்தில் பண்டி மேய்ச்சிட்டு வருகிறார். எப்படியா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் அதை குறித்து யோசிக்க, நீ மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவரும் இருப்பார். மனம் திரும்பி வரும்போது அவனை கண்டு என்ன செய்கிறார்? ஓடி கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்கிறார். முத்தம் செய்து என்ன செய்கிறார்? அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துகிறார். அவன் சொல்லுகிறார், நான் உங்களோட மகனா இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, நான் ஒரு வேலைக்காரனா இருந்துட்டு போறேன் உங்களோட வீட்டுல. ஆனா அதை குறித்து தப்பன்னு சொல்ல, நீ மனம் திரும்பி வந்திருக்கியா? கட்டுப்பட்டு உடனே செய்கிறார். அவனை குளிப்பாட்டி இதண்டு செவலாம் எடுத்து நல்லா இதண்டு நல்ல உயர்ந்த வஸ்திரம், நல்ல விலையான வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை குறித்து ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது, அதை குறித்து நான் பார்க்கவில்லை. அடுத்தது அவன் கைக்கு மோதிரம் போடப்படுகிறது. மகன் என்று உரிமை அந்த காரியத்திலே அங்கு வருகிறது. அடுத்தது 5 அவனுக்கு பாதரட்சை அணிவிக்கிறார். செருப்பிலா தான் நடந்து வந்திருக்கிறார் இல்லையா? அப்ப பாதரட்சை அவனுக்கு அணிவிக்கிறார். அடுத்தது 7 காரியம், அவனுக்கு கொழுத்த கன்றை அடித்த பெரிய விருந்து நடக்கு. கொழுத்த கன்று தன்னை இருக்கிறதுல பெஸ்டான நல்ல கொழுத்த கன்றை எடுத்து அங்க விருந்து அளிக்கிறார். இளைய மகனுக்கு தகப்பன் காட்டின கிருபைகளை பாருங்க. 7 ஈத வாத்தியத்தினாலும் நடன கணிப்பினாலும் அவர் வீட்டில் யாவரையும் அங்கே சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார். மூத்த மகன் வருகிறார், அவர் அதுல பலந்து கொள்ளையில உள்ளுக்கே வரையில. இன்னைக்கு நாம் அப்படித்தான் இருக்கிறோம். இளையகுமாரனை இருக்க விரும்புறீங்களா அல்ல மூத்த குமாரனா இருக்க விரும்புகிறார்? தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளதுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகவே தூதாசுக்கு தேவன் காட்டிய கிருபைகளை அவன் மனம் திரும்பவில்லை. ஆனால் இளைகுமாரன் மனம் திரும்பி வரும்போது 7 கிருபைகளை தேவன் அங்கே கொடுக்கிறார், காட்டுகிறார். அப்படியாய் காட்டின போது இளைகுமாரன் அங்கே என்ன சந்தோஷம், மகிழ்ச்சி. தேவ சமூகத்தில் வந்தா சந்தோஷம் தான், தேவனிடத்தில் வந்தா மகிழ்ச்சி தான். நித்தியமான மகிழ்ச்சி அவரிடத்துல இருக்கிற, அதை நான் ருசித்திருக்கிறேன், அதை அனுபவிச்சிருக்கிறேன். இத்தனை வருடங்களா நான் அனுபவித்து வந்திருக்கிறேன். அதிலே என் உற்றாருக்கு உறவினருக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த அன்பை குறித்து சொல்லியிருக்கிறேன். அவருடைய கிருபை மேலானது. அடுத்த காரியத்தை குறித்து பார்த்து நான் கடை சொல்ல போறோம். ரோமர்களது நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர்களது நிருபம் 3 26
கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பார்க்கலும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார்.
கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை
ஏற்படுத்தினார்.
இப்படி இருக்க மேன்மை பாராட்டாது எங்கே? நாங்கள் ஒருவர் மேன்மை பாராட்ட முடியாது. என்னன்னு சொன்னால், அவர் கிருபாதார பலியாக எனக்காக உனக்காக அவர் தன்னை தாழ்த்தி கிருபாதார பலியாக அவர் பலியிடப்பட்டிருக்கிறார். இன்னுமாய் 1 ஜோவான் 2:2 கொண்டு ஜோபார் 2:2.
நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்.
ஆமென். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் அவர் இருக்கிறார். இன்னுமாய் 4:10 இதிலே 1 ஜோவான் 4:10
நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது.
தேவ அன்பு எங்க வெளிப்பட்டது? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதனால். அவர் என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், மீறுதல்கள், உலக பாவங்களை சுமந்து சிலுவையிலே தீர்த்தபடியினால் தான் அங்கு என்ன செய்கிறது, தேவ அன்பு வெளிப்பட்டது. அப்ப அவர் கிருபாதார பலியாக எனக்காக உனக்காக அவர் கிருபாதார பலியாக படியிடப்பட்டிருக்கிறார். இது கிருபையின் காலம். அவர் கிருபையை அளிக்கிறாரே, கிருபையை கொடுக்கிறாரே. அப்ப இந்த கிருபையை நாம் இழந்து போகாதபடி அதிக ஜாக்கிரதையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இளைய குமாரனை போல நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் தேவாமைப்படுத்தி தேவ சமூகத்திலே வரும்போது தேவன் நிச்சயமாய் எங்களுக்கு கிருபையை அளிக்கிறார். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே வாழ்ந்த போது காரியங்களை குறித்து, இது காரியங்களை குறித்து, பழைய ஏற்பாட்டை குறித்து இந்த காரியத்தில் அவர் உபதேசித்திருக்கிறார். சொந்த வாயினால் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது ரெண்டு காரியங்களை குறித்து உபதேசிக்கார். ஒன்று யார் என்று பார்த்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதிகாம புஸ்தகத்திலே எல்லாருக்கும் தெரிந்தோம், 6:8-9.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு,
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எந்த நாட்கள் அவனுக்கு கிருபை பெற்றது? எந்த நாட்கள்? பாருங்க, நான் வாசிக்கிறேன். மனுஷருடைய அக்கிரமங்கள் பூமியிலே 5 பெருங்கினதென்று அவர் இதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதென்று கர்த்தர் கண்டு. நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் தேவன் மனசாப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசாரமாயிருந்தது. அப்பொழுது தேவன் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல், மனுஷனை முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாய பறவைகள் படையினும் உண்டாக்கவில்லை, நிக்கிரம் பண்ணுவேன், நான் அவரை உண்டாக்கி எனக்கு மனசாமாயிருந்தது என்றார். சரி, அப்ப நோவா எப்படியான நாட்களிலே, எப்படியான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், உலகத்திலே இருக்கிற மக்கள் செய்கிற எல்லா காரியம் தேவனுடைய காரியத்துக்கு மனஸ்தாபமா இருந்தது. அவர் மனுஷனை உண்டாக்குறதுக்காக கவலைப்பட்டான், மனசாப்பட்டான். ஏன் இந்த மனுஷனை நாங்கள் உருவாக்கினோம்? இந்த மனுஷன் தந்தன் விருப்பப்படி, தந்தன் விருப்பப்படி வாழ்ந்து அழிந்து கொண்டு போறானே. ஆனா அப்படியாய் இருந்த வேளையிலும் நோவாவுக்கோ கர்த்தரின் கந்தத்தை கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு மாத்திரம் அந்த இடத்துல கிருபை கிடைத்தது. அந்த 8 மட்டும் காக்கப்பட்டார்கள், மற்ற எல்லாரும் அழிக்கப்பட்டு கப்பல் கட்ட கிட்டத்தட்ட 150 சென்றார். 150 அவர்களிடத்து வந்து எத்தனை பேர் வேலை செய்வார்? யாருக்கும் தேவனுடைய காரியத்தை அன்பை பற்றி அவருக்கு சொல்லியிருப்பார்? ஒருவரும் கேட்கல, ஒருவரும் செய்ய. ஆதியாகமம் 19:19 அங்கு ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. 19:19
உமது கண்களிலும் அது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன்.
இங்க லோத்து சோதங்குமாராக தேவன் அழிக்க போகிறார். லோத்தை சொல்லுகிறார், வரச் சொல்லி தூதரும் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். உடனடியாக லோத்தையும் அவருடைய மனைவியையும் 2 சேர்த்து இழுத்துக்கொண்டு வெளியில விடுறார். விடும்போதுதான் அவன் சொல்லுகிறார், உமது கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். அவனுக்கு தெரியுது சோதோமரை அழிக்க போறார், தேவன் காரியங்களை செய்ய போறார் என்று. ஆனால் இந்த நோவாவை குறித்தும் இந்த லோத்துவை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லியிருக்கார்? நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, லோத்துக்கு தேவசோமத்திலே கிருபை கிடைத்தது. அதே காரியத்தை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை குறித்து நோவாவை குறித்து மத்திய எழுதின சுவிசேஷம் 24 பாருங்கள். அங்கே சொல்லுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் 24 37-38-39.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், எலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா புழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள்.
என்ன செய்வார்கள்?
உணராதிருந்தார்கள்.
உணராதிருந்தார்கள். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் உணராம இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவர் தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தை, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தை எடுத்து பார்த்தா என்ன, பூசித்தார்கள், பிடித்தார்கள், பெண் கண்டார்கள், வெட்டு கொடுத்தார்கள், எல்லாம் நடந்தது. எல்லா பாவமான காரியம் நடந்தது நோவா காலத்தில். ஆனா நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களில் என்ன செய்து கிருபை கிடைத்தது. இது கிருபையின் காலம், இது கிருபையின் காலம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்ன ஜலப்பிரளயம் வந்து காலத்தில் நோவா புயலைக்குள் பிரவேசித்து நாள் வரைக்கும் ஜனங்கள் புசுத்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ளும் மட்டும் உணராதுங்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களும் நடக்கும். இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப வேண்டும், கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதே காரியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் லூக்கா 14 கூட இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் டெண்டு பேதுரு பேதுரு இதை குறித்து என்ன மாதிரி எழுதியிருக்கிறார் பாருங்கள். பேதுரு நிருபம் 2:5-6. டெண்டு பேதுரு 2:5-6.
பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவர்களை திருஸ்தாந்தமாக வைத்து
திருஸ்தாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார். உறுதியா இந்த தேவன் இந்த காரியத்தை ரெண்டு பேரையும் பற்றி சொல்லுகிறார். பேதுரு ஆரை பற்றி, நோவாவை பற்றியும் லோத்தை பற்றியும் ரெண்டு காரியத்தையும் குறித்து சொல்லுகிறார். தப்ப விடாமல் நீதியை பிரகசித்தால் நோவா முதலான 8 காப்பாற்றி அவபக்தியில் உள்ள நிறைந்த உலகத்தின் ஜலப்பிளத்தில் வரப்பண்ணி என்று சொல்லி அடுத்த வசனம் இருப்பதா, சோதோம் குமரா என்னும் பட்டணங்கள் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினவர்களாக தீந்து பிக்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவை திருசாசனமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இது நோவா குறித்தும் லோத்து குறித்தும் அப்போஸ்தலன் பேதுரு சொல்லியிருக்கார். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கார், இந்த பூமியிலே இப்படியாய் நடந்திருக்கிறார்கள், ஆகவே மனுஷ குமாரன் வரும் நாட்களிலும் இது நடக்கும். ஆண்டவர் சொல்றார், விழித்திருங்கள், எச்சரிக்கிறீங்கள், ஆயத்தமா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள் என்று அநேக முறை இந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கார். ரெண்டு பேர் என்ன செய்வா, வேலை செய்வன் இருப்பார், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படும், ஒருவன் விடப்படும். ரெண்டு பேர் மாவரத்தை கொண்டு ஒருவன் விடப்படும், ஒருவன் கைவிடப்படும். ரெண்டு பேர் தூங்கி இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ள ஏற்படும். இப்படியான காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஏன் இவ்வளவு வெச்சரிப்பாக திருஷ்டாங்கமாய் தேவன் சொல்லியிருக்கிறார், அவர் வரும் நாட்களும் இப்படியான காரியங்கள் நடக்கும். இது கிருபையின் காலம், நீ மனம் திரும்ப வேண்டிய காலம், ஒப்புக் கொடுக்க வேண்டிய காலம் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த மாய் லோத்து குறித்து பார்த்தால் அங்கே லூக்கா சுவிசேஷம் 17 அதையும் இதுல நோவாவையும்
நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா புயலைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தவும் வரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளும் அப்படியே நடக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை குறித்து நாம் எப்படி இருக்கிறோம்? யூதாசை போல இருக்கிறோமா அல்லது இளையகுமாரனை போல இருக்கிறோமா? ஆண்டவரே தாழ்த்தியிருக்கிறார் தன்னை. நாம் சாஸ்திரத்துக்கு நாங்கள் மாத்த வானத்தையும் பூமியையும் சந்திரன் சூரியன் எல்லாவற்றையும் உருவாக்கிய சர்வ சிருஷ்டிக்கர் அவரே தன்னை தாழ்த்தியிருக்கார் சொன்னார். நாம் ஏன் தாழ்த்தக்கூடாது? என் தாழ்மை உள்ளதான் தெய்வன் கிருபை அளிக்கிறார். பழைய பாட்டிலும் நீதிமொழிகளையும் பேதுருளையும் சொல்லப்பட்டது. ஆண்டவர் பிறக்கிறதுக்கு தேவதூதன் வந்து மரியாதை பார்த்து நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அரு மரியாளுக்கு தேவதூதன் சொல்வார், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இன்னொரு கிருபை பெற்றவளை நீ வாழ்க. அப்ப தேவ கிருபை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இக்கிருபையின் காலம், பரிசுத்த ஆவியானவற்ற காலம், விடுபடுற காலம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வருநாளில் நடக்கும். லோத்தின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே இந்த பூமியிலே நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் நடக்கும். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப கிருபை எத்தனை பேருக்கு? எனக்கு சில பாடலை பாடும்போது இன்றைக்கு படித்தன பிரசன்னம் எனக்கு போதும் ஐயா, நான் அப்படி படிக்கலாம், பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா, இன்னும் வேண்டும். நான் பிள்ளை என்று சொல்லல, எனக்கு நான் படிக்கிறத சொல்றேன், எனக்கு வேண்டும். இது கிருபையின் காலம், கிருபையின் காலம். கிருபை ஈடுபடுற நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம், கடைசி நேரத்திலே வந்திருக்கிறோம். இன்னொரு தலைமுறையை நாங்கள் காண்போம் என்று சொல்வதற்கில்லை, அப்படியான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையினால் நாங்கள் வாழ வேண்டும். ஆகவே தேவசமத்திலே எல்லாருமாய் ஒழுமை நின்று தேவனுடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? கிருபை எனக்கு போதுமா அல்ல கிருபை எனக்கு வேண்டுமா? கிருபை வேண்டும் என்ற ஆக்கள் கையை ஒத்துங்க. கிருபை எனக்கு வேண்டும். அவரான் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார், அவருக்கு எங்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய கிரியையினால் நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை. தேவன் கிருபதான பலியாக எங்களை மீட்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய தேவையில்லை. யூதா காரியத்துக்கு தேவன் 7 கிருபைகளை அளிக்கிறார். அவன் கடைசி வரையும் மனம் திரும்பவில்லை. ஆனா இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தபோது தேவன் எப்படியான கிருபைகளை அளிக்கிறார். மனம் கசந்துகிறார், ஓடுகிறார், கட்டி முத்தம் கொடுக்கிறார், உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கிறார், மோதிரம் கொடுக்கிறார், பாதரட்சியை கொடுக்கிறார், கொடுத்த கண்டை அடித்து பெருந்த விருந்து பண்ணுகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. ஆனா மூத்தமார் வெளியிலே நிற்கிறார். அப்படியா நீ கிருபை இழந்து போகக்கூடாது. கிருபை இழந்து போற சந்தர்ப்பம் உண்டு. இகழ்பவரை அவர் இகழுகிறார். தாழ்மை இழுவலுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கிருபை வேண்டுமாண்டவரே, கிருபை எனக்கு வேண்டுமாண்டவரே. இந்த பூமியிலே நான் வாழ்வதற்கு உமக்காய் ஆண்டவரே கத்தாவே எல்லா ஊழியங்களையும் செய்வதற்கு எந்த காரியத்திலும் உமது கிருபை எனக்கு வேண்டுமாண்டவரே, கிருபை வேண்டுமாண்டவரே, கிருபை எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? ஆகவே தேவ சமூகத்திலே இந்த பாடலை நாங்கள் பாடும்போது ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாருமாண்டவரே, எனக்கு கிருபை வேண்டுமாண்டவரே. ஆண்டவரே இந்த கிருபை வேண்டுமாண்டவரே. ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபை வேண்டுமாண்டவரே. நான் நிர்மூலா இருப்பது உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே.
ஆண்டவரே இந்த பாடலை நாங்கள் பாடுவோம்.
Yeah, I need to make it.